வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும் என்று எத்தனை ஆவலோடு தாவீது கூறுகிறார், அதுபோல நீங்களும் அத்தகு ஆவலோடு வானொலி பெட்டிக்கு முன் இந்த காலை வேளையில் காத்திருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். உங்கள் வாஞ்சை வீண் போகாது, நிச்சயம் கர்த்தர் உங்களோடு பேசுவார்.
கத்தரின் பாதத்தில் காலை மாலை தங்கி கருணை நீர பிரியமானவர்களே, நாம் இந்த நாட்களிலே விசுவாச துரோகத்தை குறித்து சிந்தித்து வருகிறோம். யூதா இதை குறித்து தெளிவுபட இந்த நிருபத்திலே கூறியிருக்கிறார். முன்பு நடந்த விசுவாச துரோகத்தை அவர் குறிப்பிட்டு கூறிவிட்டு அடுத்ததாக சபைக்குள்ளே வரும் விசுவாச துரோகத்தை குறித்தும் சொல்கிறார். நீங்களும் நான் வாழ்ந்து வருகிற விசுவாச துரோகம் நிறைந்த நாட்களிலே விசுவாசிகளான நாம் என்னென்ன காரியங்களை செய்ய முடியும் என்று யூதா ஏழு காரியங்களை குறிப்பிட்டு சொல்கிறதை பார்க்கிறோம். யூதா 20 வசனம் பாருங்கள். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ணி. முதலாவதாக நீங்களோ பிரியமானவர்களே என்று அழைக்கிறார். இங்கே யூதா விசுவாசிகளை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுக்கு பிரியமான அவர்களிடத்திலேதான் இதை கூறுகிறார். சரி, நாம் இன்று என்ன செய்ய வேண்டும் என்று யூதா சொல்கிறார்? முதலாவதாக, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு. இதன் அர்த்தம் என்ன? தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானித்து பலப்படுங்கள், உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். தேவன் நமக்கு 66 புஸ்தகங்களை தந்திருக்கும் பொழுது நாம் இவை எல்லாவற்றையும் வாசித்து தியானிக்க வேண்டும். யோவான் 3 அதிகாரம் அல்லது யோவான் 14 அதிகாரத்தை மட்டும் படித்தால் போதாது, அல்லது நமக்கு பிடித்தமான வேத வாக்கு தத்தங்களை வேத பகுதிகளை மட்டும் வாசித்தால் போதாது. சில வேத தியான வகுப்புகளிலே மீண்டும் மீண்டும் யோவான், ரோமர், சில வேளைகளில் எபேசியர், வெளிப்படுத்தின விசேஷம், இதை மட்டுமே மாறி மாறி கற்றுக்கொண்டிருப்பார்கள். இவ்வாறு ஒரு சில புத்தகங்களை மாத்திரம் திரும்ப திரும்ப கற்றுக்கொள்கிறவர்கள் என்னை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த புத்தகங்கள் எல்லாம் முக்கியமானதுதான். ஆனால் மீதி 62 புத்தகங்களை குறித்து உங்கள் கருத்து என்ன? நீங்கள் ஏன் வேதத்தில் உள்ள எல்லா புத்தகங்களையும் படிக்கக்கூடாது? நீங்கள் உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்புவீர்கள் என்றால் வேதத்தின் எல்லா பகுதிகளையும் படிக்க வேண்டும். தேவனுடைய எல்லா வார்த்தைகளும் உங்களுக்கு வேண்டும். நீங்கள் ஒரு வீட்டை அஸ்திபாரம் இல்லாமல் கட்ட முடியாது. அஸ்திபாரத்தின் மேலே செங்கற்களை வைத்து கட்ட ஆரம்பிக்கிறீர்கள். அதன் மீது மேற்கூரை அமைக்கப்படுகிறது. முழு வீடு கட்டி முடிக்கப்படுகிறது. தேவனுடைய முழுமையான வார்த்தைகள் இதையே உங்களுக்கு செய்கிறது. விசுவாச துரோக நாட்களிலே நாம் இதையே செய்ய வேண்டும். முழு வேதாகமத்தையும் வாசித்து தியானிக்க வேண்டும். அப்போஸ்தலனாய பவுலும் பேதுருவும் விசுவாசிகளை இப்படிப்பட்ட நாட்களில் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறதை வேதத்திலே பார்க்கலாம். அப்போஸ்தலனாய பவுல் 2 தீமோத்தேயு 2:15 இவ்வாறு சொல்கிறார், நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு என்று சொல்கிறார். 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்றும் சொல்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, விசுவாச துரோக நாட்களிலே தேவ பிள்ளைகளாகிய நமக்கு புகலிடம் கொடுப்பது தேவனுடைய வார்த்தை மட்டுமே. இந்த அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வீழ்ந்து போய் காணப்பட காரணம் வேத வசனமாகிய விதை கற்பாறைகளுக்கு இடையே விழுந்தது போல காணப்படுகிறது. அந்த விதை நன்கு ஆழமாக வேர்விடவில்லை. நீங்கள் தேவனுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் புரிந்து படிக்கவில்லை என்றால் நல்ல செழுமையான நிலத்திலே விழுந்தது போல விதை இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு ஆரோக்கியமான திடமான செடியாக வளர முடியாது. அந்த செடியை சூரியன் வாடச் செய்து விடுவது போல நீங்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வாடிப்போவீர்கள். இப்படிப்பட்ட விசுவாச துரோக நாட்களிலே உங்களால் நிற்க முடியாது. அப்போஸ்தலனாய பேதுரு தன்னுடைய 2 நிருபத்திலே விசுவாச துரோகத்தை குறித்து இவ்வாறு எழுதியிருக்கிறார். ஏற்கனவே நாம் இதை கற்றுக்கொண்டோம், ஞாபகப்படுத்திக் கொள்வோம். 2 பேதுரு 3:19-20 அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது வெடிந்து விடுவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்தில் உள்ள எல்லா தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது என்று சொல்கிறார். வேதத்தில் இங்கும் அங்கும் இருக்கிற ஒரு சில வசனங்களை எடுத்து வாசித்து தியானித்து விடுவதால் நீங்கள் வேதத்திலே சிறந்த அறிவுள்ளவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஒரு சிலர் வேதத்திலே ஒரு சில தனிப்பட்ட வசனங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரு உபதேசத்தை உருவாக்கி விடுவது பயங்கரமான ஒரு காரியம். இது அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் வாழ்க்கையிலே நடந்த நிகழ்ச்சி ஒன்றை நமக்கு நினைவுபடுத்துகிறது. கவனியுங்கள், ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் தன்னுடைய உருவப்படத்தை வரைய ஒரு ஓவியரை வரவழைத்திருந்தார். ஓவியர் அந்த ஆபிரகாம் லிங்கனை பல நிலைகளிலே திரும்ப வைத்து இறுதியிலே ஒரு குறிப்பிட்ட நிலைமையிலே அவரை வரைவதற்கு இதுவே சிறந்த நிலை என்ற முடிவிற்கு வந்துவிட்டார். லிங்கன் முகத்திலே ஒரு பாலுண்ணி இருந்ததால் அது தெரியாத வகையிலே இருக்கும்படியாக வைத்து வரைய இவ்வாறு ஓவியர் செய்தார். இப்பொழுது ஓவியர் லிங்கனிடத்திலே, ஐயா, நான் உங்களை எவ்வாறு வரைய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு லிங்கன், நான் எவ்வாறு இருக்கிறேனோ அவ்வாறே வரையுங்கள், என்னுடைய பாலுண்ணி மற்றும் எல்லாம் வரும்படியே வரையுங்கள் என்று கூறினாராம். அருமையானவர்களே, நீங்கள் தேவனுடைய வார்த்தையிலே சில பகுதிகளை வாசிக்க விரும்ப மாட்டீர்கள் என்பது உறுதி. ஏனென்றால் அது உங்களுடைய குறைகளை அப்படியே சுட்டிக்காட்டும். ஆகவே நீங்கள் அந்த பகுதியை வாசிக்காமல் தவிர்த்துவிட விரும்புவீர்கள். ஆனால் அப்படி இல்லாமல் நம்முடைய பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் நம்மை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்றால் இன்று நாம் விசுவாச துரோக நாட்களின் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். இந்த விசுவாசம் உங்களுடைய தனிப்பட்ட விசுவாசத்தை குறிக்கவில்லை, மாறாக இது தேவனுடைய வார்த்தையிலே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள விசுவாசத்தை குறிக்கிறது. சபை உருவான போது இது அப்போஸ்தலர்களின் உபதேசம் என்று அழைக்கப்பட்டது. இதை குறித்து மேயர் என்ற தேவ மனிதர் கூறும் கருத்துக்களை சற்றே கவனியுங்கள். இங்கே மகா பரிசுத்தமான விசுவாசம் என்று குறிப்பிட காரணம், இது தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிறதாயிருக்கிறது. தேவனை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. இதன் வழியாகவே மனிதன் நீதிமானாக்கப்படுகிறான். உலகத்தை மேற்கொள்ளவும் இது பலன் தருகிறதாய் இருக்கிறது என்று சொல்கிறார். இரண்டாவதாக, பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ணி என்று யூதா சொல்கிறார். நாம் விசுவாச துரோக நாட்களிலே செய்ய வேண்டிய இரண்டாவது காரியத்தை இங்கே சொல்கிறார். பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜபம் பண்ணி என்று சொல்லப்படுகிறது ஒரு வினோதமான வாக்கியமாகும். இந்த வாக்கியமானது வேத புத்தகத்திலே இந்த ஒரு இடத்தை தவிர மற்றும் ஒரே ஒரு இடத்தில் மாத்திரம் வருகிறது. எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாய பவுல் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்வதை குறித்து சொல்லும் பொழுது இரண்டு காரியங்களை தவிர மற்ற ஒவ்வொன்றும் பாதுகாப்பிற்காக பயன்படுத்தப்படுகிறதாயிருக்கிறது. இந்த இரண்டிலே முதலாவது காக்கும் கருவியாக எபேசியர் 6:18 சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள் என்கிறார். அடுத்ததாக இரண்டாவது காக்கும் கருவி எபேசியர் 6:17 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்கிறார். இதையே யூதா ரத்தன சுருக்கமாக சொல்லுகிறார். முதலாவது, நம்முடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் நம்மை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ண வேண்டும். அருமையானவர்களே, நாம் வேதத்தை நன்கு கற்க வேண்டும். அவர் நமக்கு செவி கொடுக்கும் முன்னர் நாம் அவருடைய சத்தத்திற்கு, அவருடைய வேத வசனங்களுக்கு செவி சாய்க்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் நாம் பல மூடத்தனமான காரியங்களை ஜபத்திலே கூறிவிட வாய்ப்பிருக்கிறது. ஆகவே ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை எடுத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். நாம் நம்முடைய விசுவாசத்திலே பலப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பட்டயத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதும் அவசியமானதாயிருக்கிறது. பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ணுவது என்பது சற்று வித்தியாசமானது. இந்த நாட்களிலே நாம் ஜபத்திலே ஒரு நீண்ட பட்டியலை கொடுத்துக் கொண்டிருப்பதை விட இது வேறுபட்டது. தவறாக புரிந்து கொள்ள மாட்டீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். விண்ணப்பம் என்பது ஜபத்தின் ஒரு பகுதிதான். அப்படியானால் துதியும் ஆராதனையும் எங்கே? நம்முடைய ஜபத்திலே சர்வ வல்லமையுள்ள தேவனை துதிப்பதும் ஆராதிப்பதும் இடம்பெற வேண்டும். ஒரு தேவ ஊழியர் இவ்வாறு கூறியிருக்கிறார், இன்று சபைகளிலே ஜபத்திற்கென வைக்கப்படும் கூட்டங்கள் மிகவும் உயிரற்று காணப்படுகிறது. ஜப கூட்டங்களே ஒரு சபையின் வல்லமையின் பிறப்பிடமாய் இருக்க வேண்டும். ஆனால் பொதுவாக இன்று அப்படி இல்லை என்று சொல்கிறார். ஒருமுறை ஒரு சபை போதகர் தன்னுடைய மக்களை பார்த்து இவ்வாறு கூறினார், இன்று நாம் ஜபத்தில் எதையுமே வேண்டிக் கொள்ளப் போவதில்லை. தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை, நன்றி பலிகளை மட்டுமே ஏறெடுக்கப் போகிறோம் என்றார். ஆனால் அன்று நடந்தது என்ன தெரியுமா? அவர்கள் சபையிலே இதுவரை நடந்த கூட்டத்திலேயே அன்று நடந்த கூட்டம்தான் மிகவும் சுருக்கமாக சீக்கிரத்திலே நடந்து முடிந்ததாம். பார்த்தீர்களா, சபை மக்கள் தேவனை துதிப்பதிலே ஆராதிப்பதிலே எவ்வளவு தாழ்ந்து போயிருக்கிறார்கள். நாம் தேவனை அதிகமாக துதிக்கிறதில்லை. அதேவேளையிலே விண்ணப்பம் என்பதும் ஜபத்திலே ஒரு முக்கியமான பகுதிதான். ஜபத்தை உள்ளடக்கிய ஊழியமே ஒரு உண்மையான ஊழியம். ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளை தனக்காக ஜபிக்கும்படி பவுல் கேட்டுக்கொண்ட பொழுது ரோமர் 15:32 இவ்வாறு சொல்கிறார், நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். இங்கே போராடுவது போல என்ற வார்த்தைக்கு மரண போராட்டம் என்ற அர்த்தமாகும். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஜபத்திலே மரண போராட்டம் செய்ய வேண்டும். அந்த அளவு ஜபத்திலே நாம் ஈடுபாடு கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜபமிடுதல் என்றால் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு ஜபிப்பது என்று பொருளாகும். நாம் அவரை சார்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். ரோமர் 8:26 பவுல் இவ்வாறு எழுதுகிறார், அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். உங்களுக்கும் எனக்கும் எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று தெரிவதில்லை. நாம் சிறு பிள்ளையைப் போல இருக்கிறோம். நீங்கள் சிறு குழந்தைகளை கவனித்து பார்த்திருக்கிறீர்களா? அவர்களை கடைக்கு கூப்பிட்டுச் செல்வோம் என்றால் பார்க்கிற எல்லாவற்றையும் தங்களுக்கு வேண்டும் என்று கேட்பார்கள். பிள்ளைகளுக்கு சரியாக விபரம் தெரியாததால் அந்த பிள்ளைகளுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்களையும் கூட பிள்ளைகள் கேட்கும். அவை தன்னால் பயன்படுத்த முடியாத பொருட்களையும் கேட்கும். அவ்வாறுதான் நம்முடைய ஜபமும் பல சமயங்களிலே இருக்கிறது. நாம் சிறு பிள்ளைகளைப் போல இருக்கிறோம். கர்த்தாவே, எனக்கு இது வேண்டும், எனக்கு அது வேண்டும், எனக்கு கட்டாயமாக வேண்டும் என்று கேட்கிறோம். ஆனால் தேவன் எப்பொழுதுமே நாம் விரும்புகிற எல்லாவற்றையும் நமக்கு தந்து விடுகிறதில்லை. ஏன் அவர் அவ்வாறு தருவதில்லை? ஏனென்றால் நாம் இவ்வாறு ஜபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினாலே ஜபம் பண்ணுகிறதில்லை. பரிசுத்த ஆவியானவர் நமக்காக ஜபம் பண்ணுகிறதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஜபத்தை குறித்து ஒருவர் கொடுத்த இலக்கணத்தை சற்றே கவனியுங்கள். ஜபம் என்பது விசுவாசியிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் பேசி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவினிடத்தில் கேட்பதாகும் என்று சொல்கிறார். இது ஜபத்தை குறித்த ஒரு சரியான விளக்கம் இல்லையா? அருமையானவர்களே, நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இயேசு ஜெபிக்கிறது எல்லாவற்றையும் கேட்டிருந்த இயேசுவின் சீடர்கள் அவரிடத்திலே ஜெபிக்க கற்றுத்தரும்படியாக கேட்டது ஆச்சரியமான காரியம் அல்ல. அவர்கள் தங்களுடைய சிறிய அற்பமான ஜெபத்தை உணர்ந்து அவரிடத்திலே இவ்வாறு கேட்கிறார்கள். அருமையானவர்களே, இன்று நமக்கும் இது தேவையானதாயிருக்கிறது. இருந்த போதிலும் ஜெபிக்க கற்றுக்கொள்வதை குறித்து மிகவும் குறைந்த அறிவுரைகளே கொடுக்கப்படுகிறது. இருந்த போதிலும் நாம் இந்த விசுவாச துரோக நாட்களிலே உண்மையாகவே ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். யூதா 21:1 வாருங்கள், தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நாம் இந்த வசனத்திலே விசுவாச துரோக நாட்களிலே விசுவாசிகளான நாம் செய்ய வேண்டிய இன்னும் இரண்டு காரியங்களை குறித்து பார்க்கிறோம். மூன்றாவதாக, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு என்று சொல்கிறார். நாம் இங்கே ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். தேவன் விசுவாசிகளில் அன்பாயிருக்கிறார். யூதா விசுவாசிகளை பார்த்து பிரியமானவர்களே என்று கூறுகிறதை நாம் இதற்கு முன் சிந்தித்திருக்கிறோம். இதற்கு யூதா அவர்களை நேசிக்கிறார் என்றோ அல்லது விசுவாசிகள் யூதாவை நேசிக்கிறார்கள் என்றோ பொருள் அல்ல. ஆனால் அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். மீண்டும் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். தேவன் உங்களை நேசிப்பதிலிருந்து நீங்கள் அவரை தடுத்து நிறுத்த முடியாது. நீங்கள் அவருடைய அன்பிலிருந்து விலகிவிட ஒருவேளை ஒரு குடையோ அல்லது எதுவும் மறைவியோ பிடித்துக் கொள்ளக்கூடும். இதனால் அவருடைய அன்பை உங்களால் அனுபவிக்க முடியாமல் போகலாம். ஆனால் ஒருபொழுதும் அவர் உங்களை நேசிப்பதை நீங்கள் தடுக்க முடியாது. யூதா இங்கே என்ன சொல்கிறார்? தேவனுடைய அன்பாகிய சூரிய வெளிச்சத்திலே உங்களை காத்துக்கொண்டு என்கிறார். அவருடைய அன்பு உங்கள் இருதயத்தையும் உங்கள் வாழ்க்கையையும் மூடிக்கொள்வதாக. இதுவே விசுவாச துரோக நாட்களிலே மிகவும் அவசியமானது. பிரியமானவர்களே, நாம் சற்றே நம்மை நாமே யோசித்து பார்ப்போமா? தேவனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையை மூடிக்கொண்டதா இருக்கிறதா? அப்படி என்று சொன்னால் நாம் அவருக்கு விரோதமாய் விசுவாச துரோகத்திற்குள்ளே கடந்து செல்ல மாட்டோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அன்பிற்காக நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நம் மேலே அவர் எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறார் என்பதை குறித்து ஒவ்வொரு நாளும் அவரிடத்திலே நாம் சொல்ல வேண்டும். அவருடைய அன்பை அனுபவிக்கிறவர்களாக மட்டுமல்ல, அதை குறித்து ஒவ்வொரு நாளும் கருத்துள்ளவர்களாய் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும்பொழுது நாம் தேவனுடைய அன்பாகிய சூரிய வெளிச்சத்திலே நம்மை காத்துக் கொள்கிறவர்களாயிருக்கிறோம். நான்காவதாக இங்கே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்று யூதா சொல்கிறார். தேவனுடைய இரக்கம் மிகவும் முக்கியமானது. பெரியமானவர்களே, ஒரு சமயத்திலே ஒரு இறையல் கல்லூரி பேராசிரியரிடத்திலே ஒரு விசுவாசி இவ்வாறு ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் இயேசுவினுடைய ரகசிய வருகையையும் சபை எடுத்துக்கொள்ளப்பட போவதையும் விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அந்த பேராசிரியர், நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னார். உடனே அந்த விசுவாசி, எதன் அடிப்படையிலே இயேசு சபையை எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்று கேட்டார். அதாவது, சபை எடுத்துக்கொள்ளப்படலில் நீங்களும் நானும் எதன் அடிப்படையிலே எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று எதிர்பார்க்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அந்த பேராசிரியர் மிக தெளிவாக, தேவன் எனக்கு இரக்கம் காட்டினபடியினாலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அதேபோல சபையை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும் பொழுதும் என்னை தேவன் தமது இரக்கத்தினாலேயே எடுத்துக் கொள்ளப் போகிறார் என்று பதில் சொன்னார். பிரியமானவர்களே, இவ்வாறு அந்த பேராசிரியர் சிறந்த பதிலை கொடுத்து அந்த விசுவாசிக்கு உண்மையை விளங்க வைத்தார். சபை எடுத்துக் கொள்ளப்படும் பொழுதும் அவருடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்று அவர் தெளிவுபடுத்தினார். அருமையானவர்களே, நாம் பார்த்தது போல தேவனுடைய இரக்கத்தினாலே அவர் நம்மீது கரிசனையையும் அக்கறையையும் கொள்ளுகிறார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் உங்கள் மீது மிகவும் அக்கறை கொண்டு தம்முடைய இரக்கத்தை உங்களுக்கு காண்பித்து தம்முடைய கிருபையினாலே உங்களை ரட்சித்திருக்கிறார். இந்த வசனத்தின் இறுதியிலே இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்றும் நாம் வாசிக்கிறோம். நாம் கிறிஸ்துவினுடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்களாக வாழ்க்கையை நடத்த வேண்டும். அவருடைய ரகசிய வருகையிலே அவருடைய கிருபையினாலே எடுத்துக் கொள்ளப்படப் போகிறோம். நாம் யாராக இருக்கிறோம் என்பதின் அடிப்படையிலே, அதாவது நமது தகுதியின் அடிப்படையிலே அவர் நம்மை எடுத்துக் கொள்ளப் போவதில்லை. அவர் நம்முடைய தகுதியை பார்ப்பார் என்றால் நாம் அவர் வருகையிலே பங்கடைவது கடினமான ஒரு காரியம். இன்று சிலர் இவ்வாறுதான் நினைக்கிறார்கள், அதாவது தேவன் வல்லமையான பெரிய பரிசுத்தவான்களை மாத்திரமே சபை எடுத்துக் கொள்ளப்படலிலே எடுத்துக் கொள்வார் என்று நினைக்கிறார்கள். அதாவது இயேசுவின் ரகசிய வருகையிலே சாதாரண விசுவாசிகள் எல்லாரும் எடுத்துக் கொள்ளப்பட போவதில்லை என்பது அவருடைய சிந்தனை. இவர்கள் வேதத்தை நன்கு அறிந்தவர்கள்தான். ஆனால் மற்றவர்கள் பரலோகம் வரும் அளவிற்கு பரிசுத்தமற்றவர்கள், தாங்கள்தான் பரிசுத்த மனவாட்டி என்று எண்ணுகிறார்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசியையும் அவர் எடுத்துக் கொள்ளப் போகிறார். நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி அவர் அப்படியே செய்வார். டாக்டர் வெஸ்ட் என்பவருடைய இந்த மொழிபெயர்ப்பை சற்றே கவனியுங்கள். நீங்கள் கவனமாக தேவனுடைய அன்பின் எல்கைக்குள் உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனை தருகிற இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற எதிர்பார்த்து காத்திருங்கள் என்று மொழிபெயர்க்கிறார். இது ஒரு சிறந்த அர்த்தத்தை நமக்கு தருகிறது இல்லையா? அருமையானவர்களே, நீங்கள் தேவனுடைய இரக்கத்தை பெற எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய அன்பின் எல்கைக்குள்ளே இருக்கிறீர்களா, அல்லது அதை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? விசுவாச துரோக நாட்களிலே வாழ்கிற நாம் அவருடைய இரக்கத்தினாலேயே வாழ முடியும். ஆகவே அவருடைய இரக்கத்தை பெற நாம் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டியது அவசியம். தேவனுடைய அன்பினாலே நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனத்திலே நாம் வளர்ச்சியடைய வேண்டும். பரிசுத்த ஆவிக்குள்ளே நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நான்கு காரியங்களையும் தொடர்ந்து நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற நிச்சயத்தோடு அவருடைய வருகைக்கு எதிர்பார்த்து காத்திருக்க முடியும். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, விசுவாச துரோகத்தின் நாட்களிலே வாழ்கிற ஒவ்வொரு விசுவாசியும் இன்று நாங்கள் கேட்டது போல வேத வசனங்களை குறித்து அக்கறை உள்ளவர்களாக, ஜெபிப்பதை குறித்து அக்கறை உள்ளவர்களாக காணப்பட நீரை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அது மட்டுமல்ல, உம்முடைய அன்பிலே தங்களை காத்துக் கொள்வதை குறித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் மிகவும் கருத்துள்ளவர்களாக இருக்க நீரே உதவி செய்தரலும். தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை பெற காத்திருக்கிறவர்களாக, உம்முடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை உணர்ந்தவர்களாக எப்பொழுதும் உம்மிலே சார்ந்து கொள்ள நீரே துணை செய்யும். யாராவது தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து தேவனுடைய இரண்டாவது வருகையிலே நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனா இல்லையா என்ற சந்தேகத்தோடு இருப்பார்கள் என்று சொன்னால், நீரே அவர்களுக்கு சத்தியத்தை புரிய வைக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்மை சார்ந்து கொள்ளும் விசுவாசத்தை தாரும். நீர் கொடுக்கும் இலவச ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நிச்சயத்தை தாரும். அனுதினமும் உம்முடைய பிள்ளையாக வளரும், உம்முடைய பிள்ளையாக கனி கொடுக்கும் ஒரு வாழ்க்கையை உம்முடைய தூய ஆவியின் வல்லமையினாலே ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் இன்றைய தேவை எதுவோ அதை அவர்களுக்கு கொடுத்து உமக்குள்ளே திருப்தியோடும் மனமகிழ்ச்சியோடும் வாழும் அருளை தாரும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சோர்ந்து போயிருப்பார்கள் என்றால், ஆண்டவரே மனவேதனையோடு இருப்பார்கள் என்றால், ஏற்ற உம்முடைய வசனங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஞாபகப்படுத்தி அவர்கள் உம்முடைய பிள்ளைகள் என்ற உறுதியை மறுபடியும் அவர்களுக்கு தந்து ஒரு நித்தியமான மகிழ்ச்சியிலே தொடர்ந்து தங்கள் வாழ்க்கையிலே செயல்பட இன்றைக்கு செய்ய வேண்டிய பணிகளை சந்தோஷத்துடனும் உற்சாகத்துடனும் மன ரம்மியத்துடனும் செய்ய நீரே அவர்களுக்கு துணை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:8. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:8.